நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
யுக்ரைன் மீது ரஷ்யா போர் நடவடிக்கைகளை ஆரம்பித்து ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் இப்போர் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் தொடர்பிலும் இதன் பிந்திய நிலவரம் தொடர்பிலும் ஊடகவியலாளரும் அரசியல் அவதானியுமான பாலசுந்தரம் நிர்மானுஷன் அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் நிர்மானுஷன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் SBS நேயர்களே.
யுக்ரைன் ரஷ்யா போர் ஒரு வாரத்தை தாண்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவரது கவனமும் அங்கேயே சென்று கொண்டிருக்கின்றன. தற்போது அங்குள்ள பிந்திய நிலவரம் தொடர்பில் எங்களுக்கு விளக்க முடியுமா?
தற்சமயம் யுக்ரைனுடைய குறிப்பாக அதாவது தெற்கிலிருந்து ஆரம்பித்த இந்த போர் என்பது தற்சமயம் யுக்ரைனுடைய தலைநகரான கீவை பல்வளைக்கின்ற அல்லது சுற்றி வளைக்கின்ற நடவடிக்கைகளை ரஷ்யா படையினர் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள், தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தற்சமயம் பல்வேறு பகுதிகளை நோக்கி அவர்கள் குறிப்பாக யுக்ரைனுடைய வரைபடத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது கீவ் பகுதி வடக்கு பகுதியில் இருக்கின்றது. இந்த போருக்கு ஒரு சாட்டாக புட்டின் அவர்களால் முன்வைக்கப்பட்ட லுஹான்ஸ் மற்றும் டொனஸ் போன்ற பகுதிகள் மேற்கே இருக்கின்றன. அதேவேளை இந்த கடற்பாதை என்று பார்க்கின்ற பொழுது முக்கியமாக விளங்குகின்ற தெற்கு பகுதி அதாவது கருங்கடலோடு தொடர்பட்டுள்ள கிரிமியா இருக்கின்ற பகுதி என்று பல்வேறு பகுதிகளிலே ரஷ்ய படைகள் கைப்பற்றி நிலை கொண்டிருப்பதோடு கீவை மையப்படுத்தி அவர்கள் முன்னேறி வருகின்றார்கள். இதேவேளை அவர்களுடைய பிரதான இலக்காக கிரிமியா கைப்பற்றப்பட்ட பகுதிக்கான ஒரு தரைவழி பாதையை உருவாக்குவதை உறுதிப்படுத்தும் முயற்சியிலும் அவர்களுடைய தாக்குதல்கள் விஸ்தரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதேவேளை யுக்ரைனுடைய முக்கியமான துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மையமாகத்தான் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இனர்கோடர் நகரை நோக்கி தற்பொழுது அவர்கள் முன்னேறி வருகின்றார்கள் என்று இறுதியாக கிடைத்த செய்திகள் தெரிவித்தன. இதேவேளை சப்போஸ்டியா அணுலியை நோக்கியும் முன்னேறி வருகின்றார்கள். இதேவேளை இதன் மீது சில எறிகணை தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது கடுமையான அதிர்வலைகளை மேற்குலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் உரையாடி கொண்டு இருக்கும் வரையிலும் அதனுடைய தாக்கம் பெரிய பேரழிவுகளை உண்டு பண்ணக்கூடியதான செய்திகள் இதுவரை வெளிவரவில்லை. இதேவேளை ரஷ்ய படைகள் பல்வேறு முனைகளில் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள் என்றாலும் இந்த நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இராணுவ விஞ்ஞானத்தில் பார்த்தீர்களானால் இது ஒரு வகையில் ஒதுக்கல் சமர் மாதிரி இருக்கலாம். அதாவது பல்வேறு பகுதிகளை நோக்கி அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முன்னேறி கொண்டிருக்கின்ற எல்லா பகுதிகளும் அவர்களுடைய இலக்காக இருக்க போவது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். இதனை எங்களுடைய நேர்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்வதென்று சொன்னால், உதாரணமாக ஜெயசிக்கு முறியடிப்பு சமரனுடைய ஒரு அங்கமாக பன்னியிலே போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது பவுனியாவை நோக்கி விடுதலை புலிகள் முன்னேறி கொண்டிருந்த பொழுது பலர் நினைத்தார்கள் விடுதலை புலிகள் பவுனியாவை கைப்பற்ற போகின்றார்கள் என்று. பின்னர் விடுதலை புலிகளுடைய இன்னொரு பகுதி மன்னாரை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த பொழுது மக்கள் நினைத்தார்கள் விடுதலை புலிகள் தள்ளாடி முகாமை கைப்பற்ற போகின்றார்கள் என்று. இன்னொரு புறத்திலே வடக்கிலே யாழ்ப்பாணத்தை நோக்கி நகரப் போகின்ற பொழுதும் விடுதலை புலிகள் யாழ் நகரை மையமாக வைத்து தான் தாக்குதல்கள் நடக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இறுதியில் வந்து விடுதலை புலிகளுடைய இலக்கு என்பது அதை எல்லாவற்றையும் ஒரு ஒதுக்கச்சமராக செய்தார்கள். அதாவது இராணுவத்தை அதிகளவான தூரத்தில் ஒரு எல்லையில் கொண்டு போய் விட்டுவிட்டு அவர்கள் ஆனரவை கைப்பற்றினார்கள். கிட்டத்தட்ட அவ்வாறான ஒரு இராணுவ விஞ்ஞான நடவடிக்கைகளுடன் ஒத்துப்போகக்கூடிய ஒரு தன்மைகள் அல்லது சில ஒப்பீடுகளை செய்யக்கூடிய மாதிரியான நிலையில் தான் இந்த நகர்வுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
நீங்கள் குறிப்பிட்டது போன்று அணு உலை நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாக்கப்பட்டதான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் அதன் விளைவு எப்படியாக இருக்க போகின்றது என்பது இதுவரை தெரிய வராவிட்டாலும் கூட இப்படியான தாக்குதல்கள் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறலாம் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இல்லையா? இதை விடவும் இன்னும் பல இடம்பெறக்கூடும், இடம்பெறாமல் இருக்கக்கூடும். இந்த நிலையை கட்டுப்படுத்துவதற்கு ஐநா பேசுகிறது, நேட்டோ முயற்சி எடுக்கிறது, இன்னும் பல தரப்புகளிலிருந்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் யுக்ரைன் ரஷ்யா போரின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகின்றது?
இதனிலேயே வந்து நேட்டோ, ஐக்கிய நாடுகள் சபை, மேற்குலகு, அமெரிக்காவை முதன்மையாக கொண்ட மேற்குலகு எல்லோருக்கும் ஒரு பொதுவான இணக்கப்பாடு இருக்கின்றது. அந்த இணக்கப்பாடு என்னென்று சொன்னால் ரஷ்யாவின் இந்த யுக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் இதற்கு இரண்டு தரப்புகளுக்கினுடைய நோக்கங்கள் வேறுபாடாக இருக்கின்றது. அதாவது ரஷ்யா தரப்பினுடைய நோக்கமும் மேற்குலகத்தினுடைய நோக்கமும் வேறுபாடாக இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய நோக்கம் என்பது என்று சொன்னால் நேட்டோவினுடைய விஸ்தரிப்பு என்பது யுக்ரைனுக்கு வருமாக இருந்தால் அது ரஷ்யாவினுடைய எல்லையோடு அமைந்திருக்கின்றதனால் அது ரஷ்யாவினுடைய எதிர்காலத்திற்கும் இருப்பிற்கும் பாரிய அச்சுறுத்தலாக மாறும் என்ற அடிப்படையில் அதனை எந்த கட்டத்திலும் ரஷ்யா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆதலால் அதனை தவிர்ப்பதற்காக இத்தகைய மூர்க்கமான நடவடிக்கைகளிலும் ரஷ்யா ஈடுபட போகின்றது. அதேவேளை ரஷ்யா இந்த நடவடிக்கையை தாம் மேற்கொள்வதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் இதனுடைய தாக்கங்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ஐநா ஐநா நேட்டோ உட்பட மேற்குலக நாடுகள் வந்து ஒரு பொது இணக்கப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆதலால் இந்த ரஷ்யாவினுடைய முன்னேற்றத்தை முறியடிப்பது அல்லது ரஷ்யாவினுடைய இலக்கை குழப்ப வேண்டும் அல்லது அவர்கள் அடைவதை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தீவிரமாக செயற்படுவார்கள். ஒவ்வொரு தரப்பும் குறிப்பிடுகின்றன தங்களுடைய இருப்பின் எதிர்காலமும் இந்த போரை மையப்படுத்தி இருக்கின்றன. ஆகவே அவர்கள் இரு தரப்புமே வந்து தீவிரமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட போகின்றார்கள். இதனுடைய அர்த்தம் பேச்சுவார்த்தைக்கான முஸ்தீபுகள் இடம்பெறாது என்று அல்ல. என்று சொன்னால் தொடர்ந்து இந்த போரிலே ஈடுபட்டு கொண்டு இருப்பது என்பது இருதரப்புக்குமே பாதகமான விளைவுகளையும் நீண்ட காலத்தில் ஏற்படுத்தும். ஆகவே இருதரப்பும் குறிப்பாக ரஷ்யா என்ன செய்யும் என்று சொன்னால் கைப்பற்றிய பகுதிகளை தனக்கு எதிர் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது நீண்ட காலத்திலே எது பயன்மிக்கதென்ற அடிப்படையில் தக்க வைத்துக் கொள்வார்கள். இதேவேளை நேட்டோ தனது நகர்விலிருந்து பின்வாங்குவதற்கான சாத்திய பாடுகள் குறைவு. அதனை அமெரிக்காவும் முன்னணியிலிருந்து செயற்படுத்தும். அதேபோல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கின்ற போட்டி என்பது தேசிய நலனை மையப்படுத்திய போட்டி என்பதும் நெருக்கடிகளை உருவாகும். ஆகவே இந்த கட்டத்தில் இதுதான் நடக்கும் என்று அறுதியாக எந்த தரப்பாலும் கூற முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இதுவரை காலம் இடம்பெற்று வந்த போர்களிலிருந்து இந்த போர் மாறுபாடானதாக இருக்கும். இதேவேளை இந்த போர் என்பது உலகினுடைய குறிப்பாக மேற்குலகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு போராகவும் அமையும். இதிலே யாருடைய கை ஓங்குகின்றதோ அந்த தரப்புகள் வந்து பேரம் பேசும் சக்தியாக உருவாகுவது மட்டுமல்ல அவர்கள் உலக அரசியலிலே வந்து ஒரு வலிமையான சக்தியாக மாறக்கூடும். அதே இதிலே ரஷ்யா வெற்றியடையமாக இருந்தால் ரஷ்யா மீண்டும் 1991 அதாவது தனிப்போர் முடிவுக்கு பின்னர் தனது வல்லமையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த போரை பார்க்கும். அதேவேளை அந்த அத்தகைய ஒரு சூழல் உருவாகுவதை எந்த கட்டத்திலும் மேற்குலகு அனுமதிக்க மாட்டாது. ஆதலால் அவர்களுடைய எதிர் நடவடிக்கைகள் தீவிரமிக்கதாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம்.
நீங்கள் பல தரப்பினரதம் வகிப்பாகங்கள் பற்றி குறிப்பிட்டீர்கள். ஆஸ்திரேலியாவின் வகிப்பாகத்தை பற்றி பார்த்தால் ஆஸ்திரேலியா மிகவும் துரிதமாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இல்லையா? இந்த யுக்ரைன் விடயத்தில் துரிதமாக தடைகளை கொண்டு வந்தது, அதே போன்று ஆயுத உதவி, மனிதாபிமான உதவி என்று பல உதவிகளை செய்கிறது. அதை விடவும் யுக்ரைனியர்களின் விசாக்கள் தொடர்பில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் பல அறிவிப்புகளை ஆஸ்திரேலியா வெளியிட்டுக் கொண்டு வருகின்றது. ஆஸ்திரேலியாவின் இந்த நடவடிக்கை தொடர்பிலான உங்களது பார்வை என்ன?
உண்மையிலே ஒவ்வொரு நாடுகளிலும் போர் இடம்பெறுகின்ற பொழுது போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குறிப்பிட்ட தொகையினரை மேற்குலக நாடுகள் உள்வாங்குகின்ற ஒரு தன்மை அல்லது ஒரு பண்பு இருந்து வருகின்றது. அதேவேளை அவர்களுக்கான ஒரு சர்வதேச கடப்பாடும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஆப்கானிஸ்தானில் அண்மை காலங்களில் ஏற்பட்ட அந்த மாற்றம் என்பதும் பல அகதிகளை அல்லது சில 100 அகதிகளை, நான் நம்புகிறேன் சுமார் 700 மேற்பட்ட அகதிகளை ஆஸ்திரேலியா உள்வாங்கிக் கொண்டது. அதற்கான காரணம் என்ன சொன்னால் ஒரு வகையில் அங்கே இருந்த பலர் வந்து ஆஸ்திரேலியா படைகளுக்கும் ஆஸ்திரேலியாவினுடைய அங்கு செயலாற்றிய பணியகங்களுக்கும் ஒரு வகையில் உதவி புரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலியா அவர்களுக்கான உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் யுக்ரைனை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவிற்கான அந்த வகிப்பாகம் என்பது ஆப்கானிஸ்தானுடன் ஒப்பிடும் பொழுது மாறுபட்டது. இருப்பினும் ஆஸ்திரேலியா யுக்ரைனுக்கு ஆன வழங்குகின்ற உதவிகள் என்பது ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கப்பட்டதை விட அதிகரித்ததாக காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்னென்று சொன்னால் இது எவ்வாறு ஒரு வகையில் புட்டினின் போர் என்று வர்ணிக்கப்படுகின்றதோ அதை மறுமுனையில் நாங்கள் பார்க்க போனால் இது மேற்குலகத்தினுடைய எதிர்வினை. ஆகவே மேற்குலகம் என்பது குறிப்பாக அமெரிக்காவை முதன்மையாக கொண்ட மேற்குலகம் என்பது ஒரு அணியாக இணைந்து செயற்பட்டு வருகிறார்கள். அண்மை காலங்களிலே அது சீனா எதிர்ப்பாக இருக்கலாம் அல்லது அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியத்தோடு முரண்படுகின்ற நாடுகளுக்கான எதிர்ப்பாக இருக்கலாம். அதிலே ஒரு முக்கியமான நாடாக ஆஸ்திரேலியாவும் அங்கம் வகித்து வருகின்றது. அதேவேளை இந்த பகுதியிலே நாங்கள் ஆசிய பசிபிக் பகுதியை நோக்கி பார்ப்போமாக இருந்தால் சீனாவை மேற்குலகு குறிப்பாக அமெரிக்கா எதிர்கொள்வதற்கு முக்கியமான ஒரு தளமாக, முக்கியமான ஒரு நட்பு சக்தியாக ஆஸ்திரேலியா இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் மேற்குலகனுடைய இந்த நிகழ்ச்சி நிரலை, அதாவது அமெரிக்காவை முதன்மையாக கொண்ட இந்த மேற்குலகனுடைய நிகழ்ச்சி நிரலை ஒரு தொடர்ச்சியாக பின்பற்றுகின்ற அல்லது அந்த நிகழ்ச்சி நிரலில் செல்லுகின்ற ஒரு நாடாகத்தான் ஆஸ்திரேலியா இருந்து வருகின்றது. மறுமுனையிலே பார்க்கின்ற பொழுது இன்று ஐரோப்பாவினுடைய எல்லைப்புறம் என்று சொல்வதா அல்லது முச்சத்தில் என்று சொல்வதா ஒரு வகையில் என்று தெரியவில்லை. அவ்வாறான வகையில் தான் இந்த போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை இங்கே போரினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தரப்புகள் இவ்வாறு, குறிப்பாக யுக்ரைனியர்கள் வந்து ஒரு பெரும் கருத்துருவாக போர் ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்னென்றால், நாங்கள் வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள், நீல கண்ணை உடையவர்கள், பிளோண்ட் ஹேரை உடையவர்கள், நாங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று. அது ஏதோ ஒரு வகையில் ஆஸ்திரேலியாவையும் அந்த கருத்துருவாக்க போர் அல்லது தகவல் போர் எட்டிவிட்டதா அல்லது தாக்கங்களை உருவாக்க தொடங்கி உள்ளதா என்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்குவது போலதான் ஆஸ்திரேலியாவின் சாதகமான அந்த பதில் அளிப்பு இருக்கின்றது. அதாவது யுக்ரைனியர்களுக்கான விசாவை துரித வகையில் செயற்படுத்துவதற்கான ஆஸ்திரேலியாவினுடைய நடவடிக்கை. ஏனென்றால் பல நாடுகள் பல போர்களை சந்தித்துள்ளது. அதிலே ஆஸ்திரேலியா அந்த நாடுகளில் ஏற்பட்ட போரிலே தொடர்பட்டிருந்தும் அவர்களுக்கு இவ்வாறான ஒரு ட்ரீட்மெண்ட் அல்லது அவர்களுக்கு இவ்வாறான வசதிகள் செய்ததை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, தற்சமயம் இந்த உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பங்கள் என்பது அதிகரித்ததாக காணப்படுகின்றது.
நிறைவாக, இந்த உலகம் பல போர்களை பார்த்திருக்கிறது, ஊடகங்கள் அத்தனை போர்களையும் பார்த்திருக்கிறார்கள், அறிக்கையிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் யுத்தம் நடந்திருக்கின்றது, ஆப்கானில் நடந்திருக்கின்றது, சிரியா யுத்தம், இப்படி பல யுத்தங்களை ஊடகங்கள் பார்த்து அறிக்கையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடர்பில் ஊடகங்களின் போக்கு அல்லது அவர்கள் அறிக்கையிடுகின்ற விதம் உங்களுக்கு எப்படி படுகின்றது?
என்னுடைய பார்வையிலே மேற்குலகு இந்த போரை பல்வேறு முனைகளிலே கையாள்கின்றது. ஒன்று, யுக்ரைனுக்கு தேவையான ஆயுத தளபாடங்களையும் மனிதாயுமான உதவிகளையும் நிதி உதவிகளையும் தேவையான அளவு அவர்கள் வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதை விட மோரல் ஸ்ட்ரென்த்தையும் அவர்கள் வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள், நாங்கள் உங்களோடு நிற்கின்றோம் என்று ஒரு வகையில். ஆனால் இதனுடைய தாக்கம் களமுனையில் என்னத்தை பிரதிபலிக்கின்றது இன்னொரு கதை. ஆனால் இதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு வகையிலே இந்த போரிலே வந்து தாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவது போலவும், ரஷ்யா செய்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துமே அக்கிரமம் என்பது போன்றதை காட்டுவதற்கான மேற்குலக ஊடகங்களோட ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தீவிர தகவல் போர் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஈராக் மீதான ஒரு போரின் பொழுது சிஎன்என் எஃபெக்ட் என்பதை நாங்கள் ஒரு கருத்துருவாக்கம் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமோ, அதை விட பன்மடங்கு தன்மை வாய்ந்ததாக தற்சமய இந்த தகவல் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தகவல் போரினுடைய ஒரு இலக்கு வந்து ரஷ்யாவை சர்வதேசத்திலிருந்து தனிமைப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தையும் மையமாக கொண்டிருக்கின்றது. அந்த சர்வதேச தனிமைப்படுத்தலை செய்கின்ற அதே வேளை பொருளாதார ரீதியாக ரஷ்யாவை நெருக்கடிக்குள் தள்ளுகின்ற சர்வதேச நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவது போன்ற செயற்பாடுகளிலும் இந்த ஊடகங்கள் ஈடுபட்டு வருகின்றன. அதேவேளை நீங்கள் குறிப்பிட்டது போல பல போர்களை இந்த உலகு அண்மைய ஆண்டுகளிலே சந்தித்திருக்கின்றது. ஆனால் இவற்றுக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை யுக்ரைனில் இடம்பெறுகின்ற இந்த போருக்கு மேற்குலக ஊடகங்கள் கொடுத்து வருகின்றன. ஒரு வகையில் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களும் வழங்கப்படுகின்றன. மறுமுனையில் அவர்கள் யுக்ரைன் விரும்புகின்றது அல்லது யுக்ரைனுடைய சார்பாக செய்திகளை குறிப்பிட்டு இதனை எம்மால் உறுதி செய்ய முடியவில்லை என்று ஒரு வரியையும் அதிலே இணைத்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற போரின் பொழுது அவர்கள் இவ்வாறான அறிக்கையிடலை, ரிப்போர்ட்டிங்கை அவர்கள் செய்திருக்கவில்லை. ஆகவே இந்த விடயங்களை பார்த்தால் இது ஏதோ ஒரு வகையில் இந்த தகவல் போர் என்பது மேற்குலகம் முன்னெடுக்கும் இந்த யுக்ரைனில் இடம்பெறுகின்ற போரை மையப்படுத்திய நகர்வுகளில் தகவல் போர் மிக முக்கியமானதாக இருக்கின்றது அல்லது உளவியல் போர் என்றும் குறிப்பிடலாம். அதில் அதற்கான பிரதான மார்க்கமாக மேற்குலக ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்று குறிப்பிட முடியும்.
மிக நன்றி நிர்மானிஷன் அவர்களே, ரஷ்யா யுக்ரைன் விவகாரம் தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.